ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஸ்ரீ ரிபுகீதை. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் தம் அடியார் பொருட்டு பல சாஸ்திர நூல்களையும் ஸ்தோத்திர நூல்களையும் அருளியுள்ளார்கள். முன்னி பெரியோர் பலர் அருளி செய்துள்ள ரிபுகீதை, அஷ்டாவக்கிர கீதை, கைவல்ய நவநீதம், ஞான வாசிஷ்டம் அதாவது யோக வாசிஷ்டம் போன்ற நூல்களையும் தம் அடியார்களின் ஐயம் களைய மேற்கோள்களாக கையாண்டுள்ளார். இவற்றுள் ஸ்ரீ பகவான் பரிந்துரைத்து அவர் சந்நிதியில் அடிக்கடி பாராயணம் செய்யப்பட்ட தனிச்சிறப்பை பெற்ற நூல் ரிபுகீதை. இந்நூல் கைலாயத்தில் பரமசிவனால் ரிபுமுனிவருக்கும், பின்னர் ரிபுமுனிவரால் கேதாரஸ்தலத்தில் நிதாகர் முதலியோருக்கும் உபதேசிக்கப்பட்டது. 50 அத்தியாயங்களில் 2493 ஸ்லோகங்களை கொண்ட வடமொழி மூலத்தை உலகநாத சுவாமிகள் என்னும் துறவு நாமம் பூண்ட திருவடை மருதூர் பிரம்மஸ்ரீ பிக்ஷு சாஸ்திரிகள் தமிழில் 44 அத்தியாயங்களில் 1924 விருத்தப்பாக்களாக பாடியுள்ளார். பல அடியார்களுக்கு இந்நூலை பாராயணம் செய்யுமாறு உபதேசித்தும் சில பாடல்களை தாமே தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யவும் ஸ்ரீ பகவான் பக்தர்களை ஊக்குவித்திருக்கிறார். சம்பூர்ணம்மாள் என்ற பக்தை தனக்கு பாடல்களின் பொருள் விளங்கவில்லை என்று சொல்ல ஸ்ரீ பகவான், பொருள் புரியாவிட்டாலும் பாராயணம் செய்வதால் மிகுந்த பலன் உண்டு என்று பதிலளித்துள்ளார்கள். சம்பூர்ணம்மாளும் இறுதி வரை இப்பாடல்களை பாராயணம் செய்து வந்தார். ரிபுகீதையை ஸ்ரீ பகவான் கூறியபடி தான் பாராயணம் செய்து வந்ததை பற்றி மனவாசி ராமசுவாமி ஐயர் என்ற பக்தரும் தாம் இயற்றியுள்ள பாடலொன்றில் குறிப்பிட்டுள்ளார். சிவபெருமான் மூலம் பார்வதி தேவி, கந்தன், ஜெய்கீஷவியர் அதாவது வியாசர், சூதர் மற்ற முனிவர்களுக்கும் மீண்டும் அச்சிவபெருமானால் ரிபுமுனிவர் நிதாகன் என்று இவ்வண்ணமாக உபதேசிக்கப்பட்டு கைலாச பரம்பரையாய் உதித்த சிவரகசியத்தின் இதயஸ்தானமாம் இந்த ரிபுகீதையை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு சொற்சுவை பொருள் சுவை நனி சேர அருளியவர் உலகநாத சுவாமிகள். சொல்லில் அடங்கா மகிமையுடைய இதனை ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் சாதகர்களுக்கு இது ஒரு பொக்கிஷம் என்பதை விளக்கியுள்ளார். நெஞ்சை அள்ளும் சீரும் சிறப்பும் வாய்ந்த இவ்விருத்தப்பாக்கள் பக்குவிகளுக்கு பாராயணம் செய்ய செய்ய ஆன்ம ஞானத்தை அளிக்க வல்லது என்பது திண்ணம்.
திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ரிபுகீதை 44 அத்தியாயங்களின் பொருளடக்கம். அத்தியாயம் 1, நூல் வரலாறு, ஆத்ம நிர்ணயம், சுவானுபவம். அத்தியாயம் 2, பிரம்மஸ்வரூபம் நீயே என்று உபதேசம் உரைத்தல். அத்தியாயம் 3, சர்வமும் மித்தை என்றும் சர்வமும் சின்மாத்திரம் என்றும் கூறி நிர்குண பூஜை உரைத்தல். அத்தியாயம் 4, அகண்ட ஏகரச நிர்ணயமும் அகண்ட அனுபூதியும் உரைப்பது. அத்தியாயம் 5, அனைத்தும் சசவிஷானம் என்றும் அவையெல்லாம் பிரம்மம் என்றும் உரைத்தல். அத்தியாயம் 6, பிரம்ம தீர்த்த ஸ்நானமும் பிரம்ம மந்திரமும் உரைத்தல். 7, பிரம்ம தர்ப்பணமும் பிரம்ம ஹோமமும் உரைத்தல். 8, ஜீவன் முக்தன் லட்சணம் உரைத்தல். 9, விதேக முக்தன் லட்சணம் உரைத்தல். 10, சர்வமும் ஆத்மரூபம் என்று உரைத்தல். 11, சர்வமும் பிரம்மம் என்றும் அதுவே நான் என்றும் போதம் உரைத்தல். 12, சர்வமும் பிரம்மமாத்திரம் என்று உரைத்தல். 13, அனைத்தும் அசத்தென்றும் அவையெல்லாம் சித்தென்றும் உரைத்தல். 14, அகண்ட சுரூப அனுசந்தானம் உரைத்தல். 15, சித்த ஜெய உபாயம் உரைத்தல். 16, சித்த சாந்தி உரைத்தல். 17, பரஸ்வரூப ஞானத்தால் பரஸ்வரூப ஸ்திதி உரைத்தல். 18, அகண்ட சுரூப தியானம் உரைத்தல். 19, ஞானியினது மகிமை உரைத்தல். 20, பரஸ்வரூப நிச்சயத்தால் பரமுக்தி உரைத்தல். 21, பிரம்மாத்ம சிந்தனை உரைத்தல். 22, அகண்ட சுரூப நிச்சயம் உரைத்தல். 23, அத்வைத உண்மை. 24, ஆனந்த சுரூப பாவனையால் ஆனந்தாப்தி. 25, சுத்த பிரம்ம பாவனையால் பரமுக்தி. 26, அத்வைத சுரூபத்தில் அபேத நிஷ்டை. 27, சுத்த சுரூப அனுசந்தானத்தால் சாந்தி. 28, நான்கு மகாவாக்கியார்த்தம். 29 சன்மாத்திர சுரூப நிதித்தியாசம், 30 பரபிரம்ம நிச்சயத்தால் பரமானந்தம், 31 64 திருஷ்டாந்தத்தோடு அத்வைத உண்மை, 32 பரவஸ்து பாவனையால் பரஸ்வரூபஸ்திதி, 33 அகண்டாத்ம ஞான மகிமை, 34 சகலமும் பிரம்மம் என்றும் ஆத்மாவே சகலமும் என்றும் கூறி அகம் பிரம்ம நிச்சய மகிமை, 35 அத்வைத நிச்சய ஞானத்தில் ஆத்மாவில் அமர்கின்ற சமாதி, 36 அகண்ட பரபாவனையால் மனோநாசம் செய்யென்றும் அகம் பிரம்ம பாவனையால் அஜ்ஞானாதி நசிக்கும் என்றும் உரைத்தல், 37 அகண்ட பரநிச்சயத்தால் அத்வைத பிரம்மமாவாய் என்று உரைத்தல், 38 இந்நூல் மகிமை, 39 ரிபு நிதாகனை அனுபவம் வினவ அன்னோன் தனது அகண்ட அனுபூதியினால் குருவருளை அன்பின் வியந்து துதித்தல், 40 நிதாகன் தன் அனுபவத்தினால் திருஷ்யமே இல்லை என்றும் திருக்கான பிரம்மமே நான் என்றும் குருவரனுக்கு நமஸ்காராதி செய்ய இடமில்லை என்றும் உரைத்தல், 41 நிதாகன் தன் அனுபவத்தினால் நானே சராசர பிரபஞ்சம் எல்லாம் ஆனேன் என்றும் நானே சத்திய ஞான அனந்த ஆனந்த பிரம்மமானேன் என்றும் உரைத்தல், 42 நிதாகன் தன் அனுபவத்தினால் இந்நூல் மகிமையும் இந்நூல் அனுகிரகிக்கும் குருமகிமையும் இந்நூலில் சொன்ன ஞானம் சிவகிருப்பையால் வரவேண்டும் என்றும் உரைத்தல், 43 நிதாகன் ஆசிரியர் கிருப்பையால் அவித்தியை முதலான உபாதி நீங்கி நித்ய சுத்த புத்த முக்த சிதாகாச ஸ்வரூபமாய் ஜீவன் முக்தி தன்மை அடைந்ததை உரைத்தல், 44 பரமசிவ கருணைக்கு முக்கிய ஹேதுவான நிதித்தியாசனமுடன் இந்நூலின் மகத்துவம் சொல்லி முடித்தல். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரிபுகீதியை பற்றி டி கே சுந்தரேச ஐயர் அவர்களின் குரு ரமண திருவடி வாழ்வு என்ற புத்தகத்தில் 34வது தலைப்பு. ரிபு மகர்ஷியை பற்றி தேஜோபிந்து உபனிஷத், நாரத பதிவிராஜக உபனிஷத், வராக உபனிஷத் போன்ற சில மறைநூல்களில் குறிப்பு உள்ளது. சிவபிரானிடம் நேரடியாக பிரம்மஞானம் பெற்றவர் ரிபு. தான் பெற்ற ஞானத்தை நிதாகமுனிவர் போன்ற பல சீடர்களுக்கு அவர் உபதேசித்தார். அவ் உபதேசங்களே ரிபுகீதை என்ற ஞான நூல். இது சிவரகசியத்தின் ஒரு பகுதியாகும். நாம் அறிந்தவரையில் இந்த பகுதி சம்ஸ்கிருத மொழியில் தற்போது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் அச்சிடப்பட்டுள்ளது. இது பிக்ஷு சாஸ்திரி என்ற லோகநாத சுவாமிகளால் எளிய தமிழ்பாக்களாக தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தமிழாக்கம் பகவான் முன்னிலையில் அடிக்கடி படிக்கப்படும். தேனம்மா பாட்டியின் குரலும் ரிபுகீதி பாராயண முறையும் பலரையும் ஈர்த்துள்ளது. ரிபுகீதியை பற்றிய ஒரு சிறு சம்பவத்தை ஸ்ரீ பகவான் பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். பகவானது பல நூல்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. நிதாகனுக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசம் செய்ய ரிபுமுனிவர் நீண்டகால இடைவெளிக்கு பிறகு தன் சீடன் அடைந்துள்ள முன்னேற்றத்தை நேரடியாக அறிந்து கொள்ளும் பொருட்டு ஒரு கிராமவாசி போன்று மாடு வேடத்தில் நிதாகன் முன்பு தோன்றினார். அப்போது நிதாகன் கவனித்துக் கொண்டிருந்த ஊர்வலத்தை, அதாவது ராஜபவனியை சுட்டிக்காட்டி அது என்ன என்று ரிபுமுனிவர் வினவினார். அரசன் யானை மீது ஊர்வலம் செல்கிறார் என்றான் நிதாகன். யானை எது, அரசன் எது என்பது ரிபுவின் அடுத்த கேள்வி. ஏன், இது கூடவா உனக்கு தெரியாது? கீழே இருப்பது யானை, அதன் மேல் அமர்ந்திருப்பது அரசன் என்று நிதாகன் பதிலளித்தான். மேல் கீழ் என்பதன் பொருள் புரியாதது போல் நடித்த ரிபுமுனிவர் நிதாகனிடம் அதை தனக்கு நன்கு விளக்குமாறு கேட்டார். மேல் கீழ் என்பது என்ன என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அந்த கிராமவாசியின் அறிவற்ற நிலையைக் கண்டு சினங்கொண்ட நிதாகன் கிராமவாசியை குனியச் செய்து அவர் மீது ஏறி அமர்ந்து, நான் இப்போது மேலே, நீ கீழே, இதுபோலவே அரசனும் யானையும் மேலும் கீழும் இருக்கிறார்கள் என்று நிதர்சனமாக விளக்கினான். இதை கேட்ட கிராமவாசி அரசன் யானை மேல் கீழ் என்பவற்றின் பொருள் நன்கு விளங்கிவிட்டதாகவும், நீ நான் என்பது மட்டும் சரியாக தனக்கு விளங்கவில்லை என்றும் அதை மீண்டும் விளக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். இதை கேட்டு துணுக்குற்ற நிதாகன் தனது குருவாகிய ரிபுமுனிவரே இந்த கிராமவாசி என்றும், தன் மீது அருள் பொழிந்து தன்னை ஒய்விக்கவே அவர் இவ்வாறு வந்துள்ளார் என்று உணர்ந்து அவரது கருணையை வியந்து போற்றியவாறு தன் குருநாதனின் பாதங்களில் நெடுஞ்சான்களையாக விழுந்து நமஸ்கரித்து மீண்டும் அத்வைத உபதேசம் பெற்று குரு அருளும் பெற்றார். பிக்ஷு சாஸ்திரிகள் ரிபுகீதியை தமிழாக்கம் செய்ததை பற்றி சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒன்றும் உள்ளது. ரிபுகீதியின் தூய அத்வைத கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இவர் இக்கீதையின் கருத்துக்களை அனுசரித்தபடி பிரபஞ்சம், அதை வழிநடத்தும் கடவுள் இவை யாவும் மலடியின் மைந்தன், முயல் கொம்பு மற்றும் ஆகாச புஷ்பம் போன்றவற்றின் உண்மையை ஒத்ததே என்று நிரூபிக்கிறார். சொரூபதேவிக கருத்துக்களை மறுத்து சர்ச்சைக்குள்ளாக்கிய காரணத்தால் ஏற்பட்ட தெய்வசினத்தால் அவர் கண் பார்வையை இழந்து குருடரானார். பின்னர் அவர் கூத்தரசன் நடராஜமூர்த்தியின் இறுதியிலும் ஒரு பாடலை இயற்றிய பின்னரே கண் பார்வை திரும்ப பெற்றார். நிர்குண தெய்வீகத்தின் சகுண அம்சங்களை புறக்கணித்ததால் ஏற்பட்ட தோஷங்களை நிவர்த்தித்துக் கொள்ள இவ்வாறு தமிழ் பிகுதியின் எல்லா அத்தியாயங்களின் இறுதியிலும் நடராஜமூர்த்தியின் துதியை இயற்றியுள்ளார். ஸ்ரீ பகவானால் அடிக்கடி குறிப்பிடப்பட்ட இந்த ரிபுகீதியின் சாராம்சம் இதுவே. அதாவது, ஆன்மா பரிபூர்ண ஏக தன் உணர்வு, அது அழிவற்றதும் ஆரம்ப முடிவு மற்றும் தெய்வீக இருப்பாகும். பிரம்மம் அதுவே, அதனின்று அந்நியம் எதுவும் கிடையாது, அதையன்றி தியானிக்கத்தக்கது எதுவும் கிடையாது. தோற்றங்கள் யாவும் நான், நீ, அவன், இறை மற்றும் தெய்வீகம் ஆன்மாவுக்கு இருப்புணர்வுக்கு அந்நியமாய் ஓரணுவும் கிடையாது. அதுவே பின்னமற்ற அகண்ட ஏகரசமாம். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம், நான் பிரம்ம இருப்பே என்ற உத்தரவாதம் முடிவற்ற உண்மை அறிவான ஞானமாகும். நான் என்பது இருப்பே, சச்சித் ஆனந்தம், அதுவே என் இயல்பாம். ஜாதி, சமய, பிறப்பு, வர்ணம் போன்ற வித்தியாசங்கள் என்னை அணுகாது. நானே எங்கும் எப்போதும் எல்லாவிடத்தும் எல்லாமாக ஒளிரும் முழுமையான தெய்வீக பேருளியாம். அப்பழுக்கற்றதும் மறைமயமானதும் எவ்வித தலைகளும் மற்ற உண்மை, அமைதி, உடல், புலன்கள், உயிரோட்டம், எண்ணம், புத்தி, மனம், அகந்தை, அறிவு அனைத்தையும் கடந்ததும், பஞ்சகோஷங்களால் சம்பந்தப்படாததும், பிறப்பு இறப்புகளுக்கு உட்படாததும், சராசரி உலகத்தால் கட்டுப்படாத சத்வஸ்துவே நீயாம். தன்னைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்ற தூய்மையான விசாரத்தால் தனி உயிர் உலக கருத்துக்களை தாண்டிய நிலையில் நானே தெய்வம் என்ற அனுபவம் ஏற்படுகிறது. உலக மாயை உனக்கு அல்ல, எவ்வித அனிச்சியமோ உத்தேசமோ இல்லாத அப்பழுக்கற்ற ஆனந்தமே நீயாம். வேதாந்தத்தின் நோக்கம் நீயே. முக்குணங்களை கடந்தவனும் எவ்வித மாறுதலும் மற்றவனும் நீயே. நீயே மனோவாக்குகளுக்கு எட்டாத ஒரே ஆத்மா. இங்கே அங்கே இது அது நான் அவன் இவன் உலகில் உள்ள தனிப்பொருட்கள், அவற்றின் கூட்டுப் பொருட்கள், காலம், தேசம், முப்புடிகள், அவற்றின் தோற்றங்கள், தேவர், நரர், ஹரி, படைப்பு கடவுளான பிரம்மா, குரு, சீடன், அனைத்தும் மனோமயமாம். எப்போதும் ஆனந்த சாகரமே நான் என்ற பாவமே பரமனுக்கு உகந்த புனித நீராடல். எவ்வித எல்லைகளமற்ற பரந்த வெளியே நான் என்ற பாவமே பரமசிவனுக்கு அளிக்கத்தக்க ஆடையாம். நான் ஆன்மாவே என்ற பாவமே அந்த பரமனான சிவனுக்கு அழைக்கத்தக்க அணிகலனாம். எண்ணங்களையும் அவற்றால் விளையும் முக்குணங்களையும் தவிர்ப்பதே பரமசிவனுக்கு உகந்த நைவேத்தியமாம். ஆன்மா, இறைவன், குரு இவற்றிற்கிடையே வேத எண்ணத்தை நீக்குவதே பரமசிவனுக்கு அழைக்கும் வில்வபத்திரம். இதுவே உண்மையான இறை வழிபாடு. மனோவாசனைகளை தூரத் தொள்ளுவதே பரமசிவனுக்கு அழைக்கும் வாசனை மிகுந்த தூபமாம். நிர்குணமாம் பரசிவனே நான் என்ற நிரந்தர பாவனையே தீபாராதனையாம். இறைவனும் ஆன்மாவும் ஒன்றே என்ற அனுபவமே பரமசிவனுக்கு உகந்த தூபம். ஆன்மாவாகிய பரமானந்தத்தில் ஆழ்ந்திருப்பதே அவருக்கு உகந்த புஷ்பாஞ்சலி. எனக்கு நாம ரூபங்கள் இல்லை என்று இருப்பதே பரமசிவனுக்கு உகந்த பல்வேறு நாமங்களை பாடும் நாம சங்கீர்த்தனம். மறைநூல்கள் வேதாந்தம் பிரதிபலிக்கும் ஞானமே நான். பிரபஞ்சத்தின் பேரமைதியில் பொருந்தியுள்ள நிலையான பேரானந்தமே நான். நானே எந்த பின்னமும் கூடாத சுரூபம். அமைதியில் அமைந்திருப்பதே உறுதியாம், அதுவே ஞானம், முக்தி, சைவம், கைவல்யம். மனம் என்ற மலமே காலம், தேசம், லோகபேதங்கள், ஜீவபேதங்கள் போன்ற அனைத்து துயரங்களையும் உண்டாக்குகின்றது. மனமே சங்கல்பம், விகல்பம் போன்ற கருத்து வடிவங்களை கொள்கிறது. அகந்தைக்கு உண்மையான இருப்பு எதுவும் கிடையாது. நானே தெய்வீக ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி என்றே தியானிக்க வேண்டும். ஞான யோக அபியாசத்தால் வேத அறிவுகள் அனைத்தையும் அழிக்க வேண்டும். மனம் என்னும் நோயிலிருந்து விடுதலை பெற்று அமைதி அனுபவம் அடைந்து பந்தமுக்தி பெற வேண்டும். நானே தெய்வீக ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி என்ற ஆத்மநிலை பெறுதலே உண்மையான தர்ப்பணம், அர்க்யம். ஆன்மாவில் நிலை பெற்றிருத்தலே உண்மையான சொர்க்கமாகும். மலையைப் போன்று தூய ஆன்மீக இருப்பாய் தன்னிலே தானாயமர்ந்து ஆனந்தித்திருப்பவனே ஜீவன் முக்தன். ஜீவபோதம் ஒழிந்து எல்லா கருத்துக்களையும் களைந்து மூன நிலையில் களங்கமற்ற ஒளிபுருந்திய ஆத்மானந்தத்தில் நிலைத்திருப்பவனே விதேகமுக்தன். ஆத்மாவிலேயே ஆத்மாவையே அறிந்து, ஆத்மாவையே உணர்ந்து, ஆத்மாவையே பிரார்த்தித்து உறுதியாக ஆத்மாவிலேயே கலந்திருப்பாயாக. அகம் பிரம்மாஸ்மி என்ற அனவரத தியானத்தால் அதில் நிலையாகி அப்பால் அந்த எண்ணத்தையும் விலக்கி ஆத்மாவாகவே இருப்பாயாக. தெய்வீகத்திற்கு அந்நியமாய் எதையும் காண்பதே நிறைவற்ற அறிவிற்கும் பயத்திற்கும் காரணமாகும். மனத்தில் எழும் எண்ண அலைகளையே அனைத்து பந்தங்களுக்கும் மூல காரணம். மனமற்ற நிலையில் உலகமோ ஜீவ இருப்போ கிடையாது. மனதை வெல்லுவதே சிறந்த வெற்றியாம். தெய்வீகமே உலகாகவும் ஜீவனாகவும் அனைத்தாகவும் காட்சியளிக்கிறது. அந்த தெய்வீகத்தில் கரைந்திருப்பதே மனதை வெல்லும் உபாயம். அப்போது எல்லாமே தெய்வீகம். அந்த தெய்வீகமே நான் என்பதை உணர்ந்து உனது சகஜநிலை உருவாய். அதுவே நான். சோகம் என்னும் பாவமே மனதை வெல்லும் உச்சிதமான உபாயமாகும். எனக்கு அந்நியமாய் எதுவும் கிடையாது. மூன்று நிலைகள், பஞ்சகோஷங்கள், முக்குணங்கள், வேஷ்டி, சமஷ்டி, அதாவது தனிமை, கூட்டம், இவை எதுவும் எனக்கு அந்நியமாய் இல்லை. காட்சிகள் அனைத்தும் காண்பானாகிய ஆன்மாவே. அதுவே நான் என்று உணர்ந்து உடல் நான் என்ற எண்ணத்தை வேரோடு விலக்கி ஆத்மாவாகவே இருப்பாய். ரிக், யஜுர்சாம, அதர்வண என்னும் நான்கு வேதங்களின் முடிவுகளும் ஒன்றே. நன்கறிந்த தெய்வீகம் ஆத்மாவே நீ. நான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் பிரம்மா, நீயே தெய்வீக உணர்வு. இதை விளங்க உபதேசிப்பவரே உண்மையான குரு ஆவார். இவ்வுபதேசம் பெற்ற பின்னர் அனைத்து நூல்களையும் தூர எரிந்துவிட்டு நானே அத்தெய்வம் என்னும் தியானத்திலேயே ஆழ்ந்திருப்பார். தூய்மையான தெய்வீகத்தையே அடைவாயாக. இந்த ஞான சூரியன் உதித்தால் அஞ்ஞானம் என்னும் இருள் எப்படி நிலை கொள்ள முடியும்? எவனது மனதில் தெய்வீகம் என்பது முழுமையான ஒன்றே என்று திடப்பட்டுள்ளதோ அத்தகைவனை மேருமலையை ஒரு கயிறு கொண்டு அசைக்க முடியுமே ஆனாலும் அவனது மனத்தை மாயையானது அசைக்க முடியாது. அதுவே நான். சோகம் என்னும் பாவனையில் ஆழ்ந்திரு. நானே சிவம், சிவோகம் என்ற அனுபவம் உன்னை சிவனாகவே செய்துவிடும். ஆதலினால் சிவோகம், சிவோகம், சிவோகம் என்று சதா சிந்திப்பாயாக. முதலியாரின் அனுதினமும் பகவானுடன் என்ற டைரியிலிருந்து 15/4/1946 நாள் காலை சுமார் 8 மணிக்கு நாகம்மா ஹாலை 2-3 முறை சுற்றிவிட்டு சந்நிதிக்கு வந்து பகவானுக்கு நமஸ்காரம் செய்தார். பகவான், ஓ நீ கூட சுற்று ஆரம்பிச்சாச்சா? ரவணம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டாயா? அன்றைக்கு நான் அது விஷயமாக சொல்லும் வரை அவள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள். ஒருவர் அப்படி சுற்றினால் இங்கு அப்படி சுற்றுவதுதான் முறையான செயல் என்று நினைத்து இங்கு வருபவர்களும் சுற்ற ஆரம்பிப்பார்கள். இப்படி எல்லோரும் சுற்றுவார்கள். சரியான பிரதட்சிணம் என்பது ஆன்மாவை சுற்றுவதுதான். மிகச் சரியாக சொல்ல வேண்டுமானால் நாம் ஆத்மா, நமக்குள் எண்ணற்ற கோலங்கள் சுழல்கின்றன என்று உணர வேண்டும். விபுகீதியின் கீழ்வரும் பாடல் அத்தியாயம் 3:39 வர்ணித்திருப்பது போல என்று அருளினார். பூரண ஆனந்தான்மா அகமென்று எண்ணல் புகழ் புஷ்பாஞ்சலியாகும் அனந்த கோடி காரியமாம் பிரம்மாண்டம் என்னிடத்தே கல்பிதமாய் சுழலுமெனும் தியானம் தானே நேரதுவாய் வலம் வரலாம் என்றும் என்னை நிகழருமே வந்திப்பா நான் இப்போதும் ஆரையுமே வந்திக்கேன் என்னும் தியானம் ஆன்மமகாலிங்கத்தின் வணங்கலாமே. பூர்ண ஆனந்தமான ஆத்மாவே நான் என்று எண்ணுவது அனந்த கோடி புகழ் அஞ்சலிக்கும் புஷ்பாஞ்சலிக்கும் நிகராகும். என்னுள் அண்டங்கள் அனைத்தும் கல்பிதமாய் சுழல்கின்றன என்னும் எண்ணமே உண்மையான வலம் வருதலாகும். அகிலமும் தன்னை வணங்கும் என்றும் தான் யாரையும் எப்போதும் வணங்கேன் என்றும் உணர்பவன் மகாலிங்கமான ஆத்மாவை வணங்குகின்றான். சிலர் நமஸ்காரம் செய்து கொண்டே இருப்பார்கள். உதாரணமாக அந்த ஜானகி கணக்கற்ற நமஸ்காரங்களுடன் தன் தலையை தரையில் முட்டிக்கொண்டே இருப்பாள். பிரதட்சம் செய்கிறாள். ஒவ்வொரு ஜன்னலிலும் இந்த ஹாலை சுற்றி கீழே விழுந்து எத்தனையோ நமஸ்காரங்கள் செய்கிறாள். நான் எவ்வளவு சொன்னாலும் இந்த வழக்கங்களை விடுவதில்லை என்றார் பகவான். இடையில் யாரோ இப்படி சொன்னார்கள், அவளை சிறுவயதிலிருந்தே பகவானுக்கு தெரியுமாமே. பகவான் ஆமாம் ஆமாம் என்று சொல்லி தொடர்ந்தார். வேறு சிலர் நான் நடந்து கொண்டிருக்கும் போது என் முன் வந்து விழுகிறார்கள். என் தேக பலவீனத்தினால் அவர்களுக்காக நிற்க முடியாமல் நான் நமஸ்காரம் செய்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் நான் என்னும் பாவத்தை விடுதல் நல்லது, அகங்காரத்தை கொல்லுதல் தான் நமஸ்காரம் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டு நடந்து போய்விடுகிறேன். பகவானே மலையை சுற்றும்படி எங்களிடம் சொல்கிறீர்கள். உதாரணமாக கோயிலில் பிரதட்சணம் செய்வதற்கு பகவானுக்கு ஆட்சேபனை இல்லை. இங்குள்ள சிலருக்கு பகவானை பிரதட்சணம் செய்வதோ மலையையோ கோயில் விக்கிரகத்தையோ பிரதட்சணம் வருவதற்கு சமம் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு நாம் எப்படி மறுப்பு சொல்ல முடியும் என்று நான் கூறினேன். அதற்கு பகவான், இம்மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மிக உத்தமமான பிரதட்சணம் உன்னை சுற்றுதலே, அதாவது மேலே உள்ள பாடலில் சொல்லியுள்ள பாவனையே ஆகும். மற்ற பிரதட்சிணங்கள் கண்டிக்கப்படவில்லை. ஞானி ஆத்ம தியானமே எல்லா வழிபாடுகளிலும் சிறந்தது என்று அறிந்தும் வேறு எல்லா விதமான வழிபாடுகளிலும் மற்றவர்களின் நலனுக்காகவும் அவர்களுக்கு உதாரணமாகவும் கலந்து கொள்கிறான். உண்மையில் ஞானத்தை பற்றி ஒன்றும் அறியாமல் அந்த மார்க்கங்களை மட்டுமே அறிந்தவர்கள் செய்வதை விட ஞானி அந்த எல்லா வழிகளையும் மிகச் சரியாகவும் திடமாகவும் பின்பற்றலாம். பின்வரும் ரிபுகீதி பாடலில் இதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அந்த பாடலை கூறினார். தந்தை முதல் மரணத்தில் பந்துவின்றி தடதனியன் திரவியமே தந்தழைத்து வந்த ஜனம் அழுகின்ற நீதி அன்னோன் வழங்குதன பொருட்டன்றி உண்மையன்றே அந்தவிதம் ஆசிரியன் சீடனுக்கு இங்கு அத்வைத்தம் புகழுங்கால் துவைத்தம் போதல் மைந்தா இதில் ஐயமில்லை அதனால் தொய்தல் மறந்து என்றும் அத்வைத்த படிவேயாவாய். இதன் சாராம்சம் என்னவென்றால், சிஷ்யனுக்கு அத்வைதம் போதிக்கும் சமயம் குரு துவைதத்தை குறிப்பிட நேர்ந்தால் அதை உண்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது காசுக்கு ஒப்பாரி வைப்பவனின் துக்கத்தை போல். பகவான் முதல் பாடலை மேற்கோள் காட்டியவுடனே நான் போய் அந்த புத்தகத்தை ஒப்பிடுவதற்காக கொண்டு வந்தேன். அந்த பகுதி இருக்கும் பக்கத்தில் சரியாக அந்த புத்தகம் பகவான் கையில் திறந்து கொண்டது. இப்படி எத்தனையோ முறை நடந்துள்ளது. ஸ்ரீ ரமணாசிரமத்திலிருந்து கடிதங்கள் பாகம் 1, 15, 4, 1946 41வது தலைப்பு பிரதட்சிண தத்துவம். இன்று எப்பேற்பட்ட சுபதினம் என்கிறாய். பகவான் இன்று ஒரு திவ்யமான உபதேசம் செய்தார். நான் இங்கு வந்ததிலிருந்து காலையும் மாலையும் பகவானது கூடத்தை 3 தரம் சுற்றி பகவானை நமஸ்கரிப்பது வழக்கம். இன்று காலை 8 மணிக்கு என்றும் போல் பிரதட்சிணம் செய்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒன்று விண்ணிலிருந்து வருவது போன்ற குரல் பகவானின் வாயிலிருந்து வெளிப்பட்டு என் சிவிகளில் வேணுநாதம் போன்று புகுந்தது. இது என்ன என்று வியந்தவாறு தலையை தூக்கி சாலத்தினோடே பகவான் சோபா பக்கம் பார்த்தேன். உதயசூரியனின் கதிர்கள் பகவான் சரீரத்தின் மீது படிந்து அற்புதமான சோபை கூட்டியது. டாக்டர் சீனிவாசராவ் பகவான் காதுகளுக்கு தைலம் ஜெயித்துக் கொண்டிருந்தார். பகவான் புன்னகையோடு, ஓஹோ நாகம்மாதானா, யாரோ என்று நினைத்தேன் என்றார். சரி, ஏதோ சொல்லப் போகிறார் என்று தோன்றியது. உள்ளே வந்து நமஸ்கரித்து எழுந்தேன். பகவான் சிரித்துக் கொண்டு, என்ன, அவர்களையெல்லாம் பார்த்து நீயும் கற்றுக்கொண்டாயா? எத்தனை தடவை பிரதட்சிணம் பண்ணுவது என்று கேட்டார். எத்தனை தடவை என்று பகவான் கேட்டதினால் 3 தடவை என்றேன். சரி சரி போதும், உங்களை பார்த்து எல்லோரும் இப்படியே இந்த ஹாலை பிரதட்சிணம் செய்ய தொடங்குவார்கள். அது ஒரு உபதிரவம். வேண்டாம் என்று அவர்களுக்கு சொன்னேன், உங்களுக்கும் சொல்கிறேன். என்ன என்றார் பகவான். அதற்கென்ன, வேண்டாம் என்றால் நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லி உட்கார்ந்தேன். பகவான் என் பக்கம் பார்த்து, அதோ அவர்கள் எல்லோரும் ஹாலை சுற்றி வந்து சும்மா பிரதட்சிணம் செய்து கொண்டே இருந்தார்கள். எதற்கு இது வேண்டாம் என்று நேற்றுதான் அவர்கள் எல்லோரிடமும் சொன்னேன். நாகம்மாளும் பிரதட்சிணம் செய்து கொண்டிருக்கிறாளே, அவளுக்கு மட்டும் சொல்ல வேண்டாமா என்று நினைப்பார்கள் என்று உங்களிடமும் சொன்னேன் என்று கூறி பின்னர் பிரதட்சிணத்தை குறித்து இவ்வாறு உபதேசம் அருளினார். பரிப்ரமந்தி பிரம்மாண்டா சஹசிராணி மகேஸ்வரே கூட்டஸ்தாகித ரூபேஸ்மின் இதி தியானம் பிரதட்சிணம் என்று சங்கரர் கூறுகிறார். நீங்கள் பிரதட்சிணம் பண்ணுவதை பார்த்து இந்த ஆசிரமத்திற்கு புதிதாக வருபவர்கள் அனைவரும் இப்படியே செய்ய வேண்டுமோ என்னவோ என்று கோயிலை சுற்றுவது போல இந்த ஹாலையும் சுற்ற ஆரம்பிப்பார்கள். இதெல்லாம் எதற்கு என்றார் பகவான். ஒரு பக்தர், சங்கரன் இந்த ஸ்லோகத்தை எந்த நூலில் கூறியிருக்கிறார் என்று கேட்டார். பராபூஜா ஆத்ம பூஜா என்று அவர் 2 எழுதியிருக்கிறார். அவ்விரண்டையும் சேர்த்து நான் பராத்ம பூஜா என்று பெயர் வைத்தேன். இந்த ஸ்லோகம் அதில் வருகிறது. இந்த பாவத்தையே ரிபுகீதியின் கர்த்தா இன்னும் விவரமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள் என்று கூறி பகவான் ரிபுகீதியை கொண்டு வர வைத்து படித்துக் காட்டினார். ஈஸ்வரா, உன்னை பிரதட்சிணம் பண்ணலாம் என்று கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களை நான் சுற்றினேன். நீ எங்கும் நிறைந்திருக்கிறாய். ஆகையால் உன்னை எப்படி சுற்றி வருவது? உனக்கு எப்படி பிரதட்சிணம் செய்வது? அசையா ரூபமே நீ என்று தியானிக்கிறேன். அதுதான் உனக்கு உண்மையான பிரதட்சிணம். அதுதான் மனத்தை தன் உண்மை நிலையில் ஒடுக்குவதுதான் நமஸ்காரமே தவிர, எழுந்தால் 1 தடவை, உட்கார்ந்தால் 1 தடவை, அந்த பக்கம் போகும்போது 1 தடவை, இந்த பக்கம் வரும்போது 1 தடவை என்று நமஸ்காரம் செய்வது நமஸ்காரம் அல்ல என்றார் பகவான். இப்போது சொன்ன பிரதட்சிண நமஸ்காரங்கள் எல்லாம் உயர்ந்த நிலை அடைந்தவர்களுக்கு பொருந்துமே தவிர எங்கள் போலுள்ளவர்களுக்கு குருவந்தனம் வேண்டாமா? 3 லோகத்திலும் அத்வைதம் பாராட்டினாலும் குருவிடம் அத்வைதம் பாராட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா என்று டாக்டர் சீனிவாசராவ் பகவானிடம் கேட்டார். முதலியாரும் அதையே பகவானிடம் கேட்டார். ஆமாம், நிஜம்தான். அத்வைதம் என்றால் நமஸ்காரம் செய்யக்கூடாது என்ற பொருள் மிகையாக்கக்கூடாது என்பதுதான் அதன் கருத்து. பாவத்தில் அத்வைதம் இருக்கலாமே தவிர பாஹ்யத்தில், அதாவது வெளியில் பிரயோஜனப்படுமா? நாயையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று கீதையில் சமதிருஷ்டி சொல்லி இருக்கிறது என்பதால் அந்த நாயின் ஆகாரத்தை நாம் சாப்பிட முடியுமா? குருவுக்கு பிடியரிசி போதும் என்றால் அது நமக்கு போதுமா? நமக்கு பட்டை சாதம் போதும் என்றால் யானைக்கு அது போதுமா? அதனால் பாவத்தில் அத்வைதம் வைத்துக் கொண்டு நடைமுறையில் உலகத்தை அனுசரித்து நடக்க வேண்டும். ஞானிகளுக்கு கர்மங்களை செய்வதால் வரும் கஷ்டம் சுகம் இல்லாவிட்டாலும் பிறர் பொருட்டு எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். கூலிக்கு மாரடித்து அழுவது போல் என்றார் பகவான். கூலிக்கு மாரடிப்பது என்றால் என்ன என்று ஒருவர் கேட்டார். முன் காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. வீட்டில் யாராவது வயதானவர்கள் இறந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் உள்ளவர்களுக்கு அழுகி வராது. அப்படியானால் என்ன பண்ணுவது? இறந்தவருக்காக யாராவது ஒருவர் அழுதாக வேண்டும். அது வழக்கம். பணம் வாங்கிக் கொண்டு அழுவதை தொழிலாக வைத்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். இடைவிடா பழக்கத்தினாலோ அல்லது வேறு வழியிலோ அவர்கள் தாரை தாரையாக கண்ணீர் விட்டுக் கொண்டு முறைப்படி நடித்து எந்த பாட்டுக்கும் தகுந்த மாதிரி தாளம் போட்டு அழுவார்கள். அவர்கள் நல்ல அனுபவசாலிகளால் அவர்களுக்கு புதியது எதுவும் இல்லை. எப்படி அழைக்கிறார்களோ அப்படி போவார்கள். எந்த வேஷம் போட வேண்டியிருந்தாலும் அந்த வேஷம் போடுவார்கள். அதே போன்றுதான் ஞானிகளும் எதிர்ப்பவர்களுக்கு தாமும் நடந்து கொள்வார்கள். எல்லாம் பிறருக்காகவே தவிர அவர்களுக்கென்று ஒன்றும் தேவையில்லை. கேட்பவர்களின் தகுதியை பொறுத்து இவர்கள் நடந்து கொள்வது இருக்கும். இதிலிருந்து அவரவருக்கான நல்லது கெட்டதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் பகவான். பின்னரும் ரிபிகேதி பாடலையும் பகவான் குறிப்பிட்டார். தந்தை முதல் மரணத்தில் பந்துவின்றி தளத்தனை என் திரவியமே தந்தழித்து வந்த ஜனம் அழுகின்ற நீதி என்னோன் வழங்குதன பொருட்டன்றி உண்மை என்றே அந்தவிதம் ஆசிரியன் சீடனுக்கு எங்கு அத்வைத்தம் புகழங்கால் துவைத்தம் போதல் மைந்தா இதில் ஐயமில்லை எதனால் தொய்தல் மறந்தென்றும் அத்வைத்த வடிவேயாவாய். பகவான் தமக்கு அருகில் உள்ள பக்தர்களிடம் இதை ஏன் பண்ண வேண்டும், அது ஏன் பண்ணவில்லை என்றெல்லாம் கேட்கும் போது நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே என்று முன்பு நினைத்திருக்கிறேன். இன்று அந்த குறை தீர்ந்தது மட்டுமின்றி பகவானிடம் ஒரு உபதேசமும் பெற்றேன். நான் எங்கும் நிறைந்திருக்கும் போது எனக்கு நீ எப்படி பிரதட்சிணம் செய்ய முடியும்? கோயிலை சுற்றுவது போல் சுற்றுவதற்கு நான் என்ன கல்வி கிரகம் என்று நினைத்தாயா என்று பகவான் கேட்பது போல் என் காதில் விழுந்தது. ரமணாசிரமத்தில் இருந்த கடிதங்கள் 24/4/1948. பகவான் அஷ்டாவக்கர முனியின் கதையை மிக விரிவாக சொன்னவுடன் இந்த அஷ்டாவக்கர கீதை ரிபுகீதி போலவே அதீதமான கைவந்த நிலையை தெரியப்படுத்துகிறது. அதாவது ஜனகர் உண்மையாகவே தனது உடல் உள்ளம் பொருளை எல்லாம் சமர்ப்பணம் செய்த உடனேயே தன்னிலையில் ஒடுங்கி சமாதி பெற்றார். இந்த நிலைமையே உனது ஸ்வரூபம், இதை நீ சகஜமாக எப்போதும் அனுபவி என்று அந்த கீதையின் மூலம் அஷ்டாவக்கரர் விளக்கினார் என்று கூறினார். ராமருக்கு வசிஷ்டர் போதித்ததைப் போலதானே இது என்றேன் நான். ஆமாம், ஆனால் வாசிஷ்டத்தில் அதிகமாக கதையுருவில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ரிபுகீதி போலவே இந்த அஷ்டாவக்கர கீதையிலும் தத்துவமயமான ஸ்வரூப வர்ணனையே நிரம்ப இருக்கிறது என்றார் பகவான். 25/4/1948. ஒரு ஆந்திர பக்தர் என்று பகவானிடம், நேற்று தாங்கள் அஷ்டாவக்கர ஜனக சம்வாதத்தை சொல்லும் போது ரிபுகீதியை பற்றி குறிப்பிட்டீர்களே, அந்த ரிபுகீதி ஏற்பட்ட காரணம் என்னவோ என்று கேட்டார். அதுவா? ரிபு மகர்ஷி நிதாகரிக்கு செய்த தத்துவ உபதேசமே ரிபுகீதை என்றார் பகவான். ரிபு நிதாகரி பரீட்சித்த கதை கூட சுவாரஸ்யமானது இல்லையா என்றேன் நான். அந்த கதையை கூட பகவான் சொல்ல கேட்க அவலாக இருக்கிறதே என்றார் அந்த பக்தர். பகவான் புன்னகை புரிந்து கொண்டே கதை கூறலானார். ரிபுவை ஆசிரியித்து எத்தனையோ சிஷ்யர்கள் இருந்தாலும் சாஸ்திரத்தில் திறமை வாய்ந்த புத்திசாலியும் பவித்திரமான உள்ளமுடையவரும் குருபக்தி நிறைந்தவருமான நிதாகரின் மேல் ரிபுவுக்கு விசேஷமான வாத்சல்யம் ஏற்பட்டது. அத்வைத தத்துவத்தை அவருக்கு விரிவாக போதித்தார். ஆனாலும் நிதாகரின் மனம் சம்பிரதாயமான கர்மகாண்டத்திலிருந்து விடுபடாததால் குரு உபதேசித்த ஞான மார்க்கத்தில் திறமான பிடிப்பு ஏற்படவில்லை. எனவே கர்மகாண்டத்தை அனுசரித்துக் கொண்டே தான் பிறந்த நகரத்தில் வசித்துக் கொண்டு வந்தார் நிதாகர். ஆனாலும் அவர் மனதில் குருபக்தி நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வந்தது. யத்பாவம் தத்பவதி என்பது போல் சீடருக்கு குருபக்தி எப்படி பெருகிக் கொண்டிருந்ததோ அப்படியே குருவுக்கும் சீடர் மீது வாத்சல்ய பாவம் வளர்ந்து கொண்டு வந்தது. சீடர் கர்மகாண்டத்திலிருந்து எந்த அளவுக்கு விடுபட்டிருக்கிறார் என்று பார்க்கலாம் என்ற நினைப்பில் இடையிடையே ரிபுவும் நிதாகர் இருந்த இடத்துக்கு போய் வந்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு சமயம் மார்வேடத்தில் கூட போவார். ஒரு தடவை பட்டிக்காட்டு மனிதன் போல் வேடம் அணிந்து கொண்டு போனார். அப்படி போயிருந்த போது நிதாகர் திருவிழா கோலத்தில் பவனியேறி வரும் அரசனை கவனித்தவாறு நிற்பதை மாறுவேடதாரியான ரிபு பார்த்தார். நிதாகர் அவரை கவனிக்கவில்லை. நிதாகரை பரீட்சை செய்யும் எண்ணத்துடன் அவரிடம் பேச்சை துவக்கினார். இதென்னையா இந்த கூட்டம் கும்மாளம் எல்லாம் என்றார். நீதாகர் அவரை பார்க்காமல் பேச்சை மட்டும் கேட்டு ராஜா பவனி போகிறார் என்றார். ரிபு: ஓஹோ, ராஜா பவனி போகிறானா? யார் ராஜா? நீதாகர்: அதோ யானை மீது இருக்கிறாரே, அவர்தான் ராஜா. ரிபு: ஆ, ராஜா யானை மீது இருக்கிறார் என்றா சொல்கிறாய்? சரி, நான் இரண்டு பொருள்களை பார்க்கிறேன். இதில் ராஜா யார், யானை ஏது? நீதாகர்: அதென்னையா, நீ இரண்டையும் பார்க்கிறாய். மேலிருப்பது ராஜா, கீழிருப்பது யானை என்று தெரியவில்லையா? ரிபு: எப்படி எப்படி, சரியாக சொல்லு சாமி. நீதாகர்: அப்பாப்பா, உன்னை போல் ஆசாமியுடன் பேசுவதே தொல்லை. எத்தனை முறை சொல்வது? சரியாக கேள். மேலே இருப்பது ராஜா, கீழே இருப்பது யானை. இப்போதாவது தெரிகிறதா இல்லையா? ரிபு: என்னை போன்ற மூடனிடம் தயை காட்டு சாமி, உன்னை வேண்டிக் கொள்கிறேன். மேல் கீழ் என்கிறாயே, இதன் பொருளை கொஞ்சம் சொல்லு அப்பனி. நீதாகர் கோபத்துடன்: சரியா போச்சு, மேலே ராஜாவையும் கீழே யானையையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறாய். அப்படியிருந்தும் மேல் கீழ் என்றால் என்ன என்று தெரியவில்லை என்கிறாயே. ரிபு: ஆ ஆ, ஆமாம் ஐயா, இரண்டையும் பார்க்கிறேன். அதில் மேல் எது, கீழ் எது? நீதாகர் கோபம் பொறுக்காமல்: அடக்கடவுளே, உனக்கு பார்ப்பது கேட்பது புரியவில்லை என்றால் செய்கையால் தான் தெரியப்படுத்த வேண்டும் போதிருக்கிறது. அப்போ குனி, எல்லாம் உனக்கே பூர்ணமாக புரிந்துவிடும். நீதாகர் சொன்னபடியே அந்த பட்டிக்காட்டு ஆசாமி குனிந்தான். நீதாகர் உடனே அவன் முதுகின் மேல் ஏறி உட்கார்ந்து: இதோ இப்போது புரிகிறதா? மேலே நான் இருப்பது போலே அங்கே ராஜா, கீழே உன்னைப் போல் இருப்பதே யானை. இப்போதாவது புரிந்ததா என்றார். ரிபு: ஊஹும், புரியவில்லையே. இன்னும் நன்றாக புரிய வேண்டும். நீ ராஜாவை போல் மேலிருக்கிறாய் என்றும், நான் யானை போல் கீழே இருக்கிறேன் என்றும் சொல்கிறாய். ராஜா, யானை, மேல், கீழ் என்கிற வரையில் எல்லாம் விளங்கிவிட்டது. ஆனால் நான், நீ என்று சொன்னாயே, அது மட்டும்தான் விளங்கவில்லை. எதை குறித்து நான், நீ என்கிறாய்? இந்த விஷயத்தை கொஞ்சம் புரியும்படியாக சொல்லு. இவ்வாறாக நான், நீ என்பதையே புரியவில்லை, அதை விளக்கி கூறு என்று ரிபூஜ் சொன்ன மாத்திரத்திலேயே நீதாகருக்கு தான் தனது என்ற பதங்கள் அகத்தில் ஸ்புரித்து விழிப்பு ஏற்படவே அந்த க்ஷணமே கீழே குதித்து குருவின் பாதங்களில் விழுந்து: வெளித்தோற்றமாகிய இந்த பௌதிக வாழ்விலிருந்து என்னை விடுவித்து உள்ள பொருள் ஆத்மாவே என்று எனக்கு தெரியும்படி செய்யக்கூடியவர் பூஜ்ய பாதராகிய என் குரு ரிபு மகர்ஷி என்று வேறு யாரிருக்கிறார்கள் என்று கூறி அவரை வணங்கினார். ரிபு முனிவரும்: பௌதிக வாழ்வு வெறும் தோற்றமே என்று நீ இங்கே இப்பொழுது கண்டதால் நீ நான் என்கிற வேற்றுமைக்கு இடமேது? எண்ணங்களின் மூலத்தை நாடி அனைத்தையும் தன்னுள் கொள்ளும் ஆத்மாவில் ஒடுங்கி ஆத்மாவாகவே ஆவாயாக என்று அருளினார். நீதாகர் தனக்கு அப்போது உண்டான ஆத்ம அனுபூதியை பற்றி அவருக்கு விவரித்து அந்த ஞானானுபூதி தனக்கு உறுதியாகுமாறு செய்ய குருவின் அருளை வேண்டி நின்றார். ரிபுமுனிவரும் ஸ்வரூப வர்ணனை செய்து அவருக்கு அதில் திட நிச்சயம் ஏற்படுமாறு போதித்தார். அதுதான் ரிபுகீதை. அதில் ஸ்வரூப வர்ணனை தான் நிறைய இருக்கிறது என்று பகவான் சொல்லி மௌனத்தில் ஆழ்ந்தார். டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி, அதாவது பகவத் வச்சனாமிரதம், 19வது நாள் ஜூன் மாதம் 1936, வச்சனாமிரதம் எண் 212. பகவான்: பிரதக்ஷணம் என்பது படைப்பு அனைத்தும் எல்லையில்லா என்னுள் சுழல்வன என்று உணர்வதே என்று ரிபுகீதையில் கூறப்பட்டுள்ளது. அருணாசலத்தை பிரதக்ஷம் செய்தல் அகில உலகத்தையும் பிரதக்ஷம் செய்தலுக்கு நிகரென்று சொல்லப்படும். அதாவது அகில உலகம் அருணாசலத்தில் அடக்கம் என்ற வாரம். அருணாச்சல ஆலய பிரதக்ஷணமும் அவ்வாறே சாலச் சிறப்புடையதாம். முடிவில் எல்லாம் ஆத்மாவில் அடக்கம் என்பதே அகில வேதாந்த சித்தாந்தமாம். டங்கன் கிரீன்லீஸ் என்ற பக்தர் பகவானிடம் கேட்டார்: எல்லோரும் பிரம்மஸ்வரூபமே என்பது சரியா? பகவான்: ஆம், யாவரும் பிரம்மமயமே. அகந்தையால் விளையும் வெவ்வேறு தோற்றத்திற்கு இடங்கூடாதிருந்தால் அவ்வுண்மை விளங்கும். எல்லாம் என்னும் நினைப்பிற்கு கூட அங்கே இடமில்லை. இருப்பது பிரம்மம் ஒன்றே. டங்கன் கிரீன்லீஸ்: ரிபுகீதையில் எல்லாம் மித்யை மித்யை என்று கூறிவிட்டு முடிவில் எல்லாம் பிரம்மமயம் சத்தியம் என்று சொல்லியிருப்பதன் தாத்பரியம் என்ன? பகவான்: வேறு வேறாக கண்டால் அனைத்தும் மித்யையே. அதிஷ்டான பிரம்மத்திற்கு அந்நியமாய் எதற்கும் ஓர் இருப்பு இல்லை என்று உணர்ந்தால் அனைத்தும் பிரம்மமயமே. அவ்வாறாயின் பகவானுள்ள உபதேசாரத்தில் தேகாதிகளை ஜடம் அசத் என்று கூறியிருப்பது ஏன்? பகவான்: உடல் என்றும் பொறிகள் என்றும் மனம் என்றும் பிரித்து பிரித்து காண்பவர்க்கு உரைக்கப்பட்டது அது. தோற்றங்கள் யாவைக்கும் அதிஷ்டானமாயிருக்கும் ஸ்வரூபத்தை உணர்ந்தோர்க்கு அவை யாவும் அம்மயமேயாகும். அங்கே கேள்விக்கு இடமாம் பாகுபாடு ஏதும் இல்லை. கேள்வி. ஆத்மா அனாத்மா விவேகமே வேதாந்தத்தில் நான்கு சாதனங்களில் முதலாவதாக கூறப்பட்டுள்ளது. அதன் விளக்கத்தை பகவான் உருள வேண்டும். பகவான்: உண்மையில் அனாத்மா என்று எதுவுமே இல்லை. அனாத்மா என்று சொல்லப்படுபவை யாவும் அதிஷ்டானமாம் ஆத்மாவிற்கு அந்நியமாய் எவ்விருப்பும் அற்றவை. ஆகவே அவை யாவும் ஆத்மமயமேயாம். தன் யதார்த்தத்தை மறந்த இடத்தேதான் காண்பான் காட்சிகளாம் பேதங்கள் தோன்றுகின்றன. தன்னை உணருங்கால் தன்னைத் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆர்தர் ஆஸ்போன் என்ற ஆங்கிலேயர் எழுதிய ரமண மகர்ஷி அண்ட் தி பாத் ஆஃப் செல்ஃப் நாலெட்ஜ் என்ற புத்தகத்தின் 9வது பாகம், தமிழாக்கம். ஸ்ரீ பகவான் ஓர் தத்துவதர்சி அல்ல. அவரது படிப்பினையில் புதிய பரிணாம வளர்ச்சி ஏதும் இருக்கவில்லை. முதன் முதலில் அவர் அருளிய விசார சங்கிரகம் மற்றும் நான் யார் இவ்விரண்டிலும் கண்டுள்ள விளக்கங்கள் கடைசி ஆண்டுகளில் வாய்மொழியாக வார்த்த சித்தாந்த கோட்பாடுகளில் என்றும் வேறுபடவில்லை. 16 வயதிலேயே பரபிரம்மத்துடன் பேருண்மையுடன் தமது உரிமையை உணர்ந்த அவரது மரண அனுபவம் உருவற்றது, உள்ளுணர்வை சார்ந்தது. அதற்கான சித்தாந்த ஊகங்கள் பின்னரே தோன்றின. அனைத்திற்கும் அடிப்படையாக ஓர் சாராம்சம் அல்லது தனித்துவடினும் உண்மை உண்டு என்பதாகவோ, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அப்பேருண்மையில் அடக்கம் என்றெல்லாம் அந்த வயதில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. பின்னர் திருவண்ணாமலையில் ரிபுகீதை மற்றும் வேறு வேதாந்த நூல்களை படிக்க கேட்ட பின்பே எனக்கு இவை பற்றி தெரிய வந்தன. விண்டு ஆராயாமலும் தத்துவார்த்த பெயர்கள் அறியாமலும் நான் நேரடியாய் அன்று உணர்ந்தவற்றையே அந்நூல்கள் பெயர் சூட்டி விண்டு உரைக்கின்றன என்பதை நான் அறிந்தேன் என்று பகவான் பின்னர் கூறியுள்ளார். சத்தியம் பற்றிய கருத்துக்களை கேட்டு உணரவில்லை. நித்திய சத்திய தரிசனம் நேரில் கண்டவர் அவர். அதாவது படித்து அறிந்து பற்றுறுதி பெறவில்லை. தம் உள்ளூர உணர்ந்த உண்மை சித்தாந்த வாயிலான உண்மை உரைக்கு ஒத்து வருகிறது என்று அவர் அறிந்தார்.
தி எசன்ஸ் ஆஃப் ரிபுகீதா, செலக்ஷன் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பை ப்ரொஃபசர் என்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி ஐயர். தேர்ட் ரிவைஸ்ட் எடிஷன் பப்ளிஷ்ட் பை V.S. ரமணன், பிரசிடென்ட், ஸ்ரீ ரமணாசிரமம், திருவண்ணாமலை. ஃபார்வர்ட். ஸ்ரீ ரமணாசிரமம் is happy to publish this brilliant English abridgment of a monumental work which Bhagavan Ramana refers to often in his talks. It will be noted that the translator has included in his selection passages made familiar by Sri Bhagavan. Bhagavan Ramana encourages the translator to study the Ribhugita as his sadhana. Being a devout student of the classic text and through the grace of his master, he is fully competent to translate it. We are now fortunate to have this rare and beautiful translation in our midst. Professor N.R. Krishnamurthy Iyer was the head of the Department of Physics in the American College, Madurai. He was steeped in the objectivity of modern science and has had close contacts with a large section of enlightened American professors. He is thus a physicist with an appreciation for scientific precision and accuracy. Since he is an advanced spiritual adept as well, he is able to strike a remarkable equilibrium between science and spirituality, not just theoretically but practically too. Sincere aspirants owe a deep sense of gratitude to him for both the great precision and spiritual insight with which he has been able to capture the essence of the original text. V. Ganesan, Managing Editor, The Mountain Path, Ramanasramam, August 15, 1984. Preface. The Ribhugita forms the sixth section of the Sanskrit work known as Sivarahasya. It is the teachings of Lord Shiva in Mount Kailas to his devotee Ribhu, from whom the Gita derives its name. The Ribhugita was translated into Tamil verse by a Brahmin Vedic scholar of high repute by name Bhikshu Shastrigal, who was also an accomplished scholar in Tamil. He translated the work under the name of Ulaganatha Swamigal, and because of his efforts attained renowned fame among the Tamil devotees of Shiva. The Tamil version is a free translation of the original Sanskrit text consisting of 1924 verses of such scintillating brilliance that Bhagavan Sri Ramana Maharshi recommended its recital as a strong support for spiritual sadhana. He used to say that the recital itself leads to spontaneous abidance in the self. The book presented herewith consists of 122 verses from the original Tamil work, being a free translation into English prose, conveying the essence of the original rather than a mere mechanical word-for-word translation. Reading of this English text alone will not be complete until it is supported by vigorous sadhana with the help of a realized teacher who has obtained from abidance, firm abidance in Shiva self by a life of devotion to Lord Shiva. This aspect is stressed in some of the verses selected. It is the earnest hope and the prayer of the translator that after reading this English text, devotees all over the world would make the pilgrimage to Tiruvannamalai and complete their sadhana in the immediate presence of Lord Arunachala Shiva and Sadguru Ramana enshrined in his samadhi in Sri Ramanashramam. Professor N. R. Krishnamurthy Iyer, the translator, Sri Ramanashramam, Tiruvannamalai, dated 15th August 1984.
Ribugita, introduction pertaining to the literary and historical aspects of the Tamil version. The Ribugita, as it appears in the Tamil language, has been rendered in that language of chapters 4 through 47 of part 6 of the Shivarahasya, which is an epic composed in the language of Sanskrit. The Ribugita is an exposition of Advaita, that is non-duality, by the sage Ribu to Nidaga and other sages, and is set in the midst of the epic Shivarahasya. The appearance of Ribugita in Shivarahasya was compared to the appearance of Bhagavad Gita set in the midst of the great epic Mahabharata by the late pontiff of the Shankara Math of Kanchipuram in South India, Sri Chandrasekharendra Saraswati. It was this very same Paramacharya, that is Shankaracharya, who directed the author and seeker Paul Brenton to Sri Ramana Maharshi. Brenton later published a book, A Search in Secret India, relating his search in India for profound spiritual wisdom among the great varieties of spirituality that culminates in his experience with the Maharshi. The Maharshi himself, abiding in the very same state as Ribhu, gave instruction in the very same essential non-duality, that is Advaita, the knowledge of the self, as Ribhu does in this Ribugita. The Tamil rendering was performed by Bhikshu Shastrigal, also known as Ulaganatha Swamigal of Tiruvadai Marudur, a village in Tamil Nadu in South India. The work was published in South India more than a century ago, with subsequent editions until 1968. The Tamil rendering follows the Sanskrit original in its essential contents in chapter by chapter order. It was though rearranged by Bhikshu Shastrigal within each chapter and placed in 8-line verses in Tamil with a sonorous cadence and integral structure in each verse. This 8-line verse pattern is known in Tamil as Vrittam. The opening chapter of the Tamil Ribugita contains a short introduction that summarizes the events leading to the exposition of Ribhu to the sages and others who had assembled in the Himalayas to listen to it. In the Sanskrit, this information appears in other parts of the Shivarahasya,
and Bhikshu Sastrigal has included it in his first chapter for the benefit of the Tamil reader. The final verse of each chapter of the Tamil version differs dramatically from the final verse of each chapter of the Sanskrit version. While the Sanskrit verses refer to Shiva, the Tamil version specifies Nataraja, a specific form of Shiva in dancing pose. Furthermore, the Tamil version displays an evident focus on summarizing in the final verse of the chapter essential points proclaimed in each chapter. The history of Ribhu is obscure. While the teachings contained in Ribhu Gita appear in the Shiva Rahasya, which being an itihasa or epic, must be assigned a date that is definitely post-Vedic. Ribhu himself, along with his disciple Nidaga, figure in several Upanishads, which are the knowledge-oriented texts of the Vedas. The teachings found therein are in essence of the same nature as those in the Ribhu Gita, so it can be hypothesized that these teachings, in whatever texts they may be recorded, date to Vedic times. This makes it possible to say that Ribhu must have lived during very ancient times, but impossible to ascertain even an approximate date. In 1885, the Tamil version of the Ribhu Gita was published by the Kovilur Math in South India and printed by the Tanjore National Press. The Kovilur Math then proceeded to reissue the book three times more, thereby performing an invaluable service to the seekers of self-knowledge everywhere by their perseveration and dissemination of this essential treatise of Advaita Vedanta. There is little information available regarding Ulaganatha Swamigal or Bhikshu Sastrigal of Tiruvadai Marudur, as he is also known, other than the fact that he resided in one of the southernmost states of India, Tamil Nadu, in the 19th century, was connected with the Kovilur Math and was involved in translating Sanskrit texts into Tamil. He received spiritual instruction at the Vedanta Math in Kovilur. It is evident that he was a learned in Sanskrit, as he was eloquent in Tamil, and the brilliance of his rendition is only heightened by the humble absence of even a trace of personal references. The clarity of his rendition enables one to confidently conclude that he most certainly was one who deeply meditated upon and understood the meaning of Ribhu's teachings. Sage Ribhu, who is mentioned in the Puranas as a mind-born son of Brahma, the creator, is a figure in the Upanishads who speaks of the non-dual Brahman, often in dialogues with the sage Nidaga. He appears in several Upanishads, such as the Tejo Bindu Upanishad of the Krishna Yajurveda, Mahopanishad of the Samaveda, Annapurna Upanishad of Atharva Veda, and Varaha Upanishad of Krishna Yajurveda in the traditional anthology of the 108 extant Upanishads. In these Upanishads, he describes the non-dual Brahman, what is and very often what is not. The teachings of Ribhu, which the texts proclaim he learned by receiving them directly from Lord Shiva, have been paraphrased and elaborately set out in part 6, that is 6th Amsha of the voluminous 12-part Sanskrit epic Sivarahasyam. In this part of the tomb, the bestowing of the teachings is set in a scene on the slopes of Mount Kedara in Himalayas, in which there's a dialogue between the sage Ribhu and the sage Nidaga, who heads a host of rishis, that is sages.
The Ribhu Gita, extract from the book by Sri T.K. Sundaresh Iyer, an ordained devotee of Bhagavan Sri Ramana Maharshi, at the feet of Bhagavan. Ribhu was a great seer, rishi. His name finds mention in a few Upanishads like the Tejo Bindu Upanishad, the Narada Parivrajaka Upanishad, and the Varaha Upanishad. He is reputed to have obtained divine knowledge direct from the Supreme Lord himself and then to have taught it to several disciples such as the sage Nidaga. His teachings to him are contained in the Ribhu Gita, which forms a section of the Shiva Rahasya,
We have a rendering into simple and easily understood Tamil verse by Sri Lokanatha Swamigal, also known as Bhikshu Shastri. This Tamil rendering was often read before Sri Bhagwan, and Thenapati's recitals were the most inspiring, as Sri Bhagwan often used to refer to or quote from it. The Rig Veda finds mention in all works relating to Bhagavan Ramana Maharishi. An anecdote about the translation by Bhikshu Shastri is worth relating. Deeply struck by the pure Advaita of the teachings of this Gita, the translator held so steadfastly to that glorious doctrine that he denied the truth or reality of all phenomena, including the gods themselves. He had their existence is as true only as that of the barren woman's son, or the hare's horn and the flowers seen in the sky. Teased too much by this adhesion, the manifest gods put the translator to the test, and he lost his eyesight. Only when he wrote verses in praise of the Lord Nataraja was his sight restored to him. To have this punishment for daring to defy the form aspect, that is saguna of the formless nirguna divine excused, he had to write a verse in praise of Sri Nataraja at the end of each of the 44 chapters of this Tamil Rimu Gita. This is the Gita so often referred to by Sri Bhagwan. Extracts from Day by Day with Bhagwan, the diary recorded by Sri Devaraj Mudaliar. 15th April 1946 morning. About 8 a.m., Nagamma came into the hall and prostrated herself before Bhagwan after having gone round the hall a few times. Bhagwan said, "Oh, you too have started going round? Have you learnt it from Ravanamma? She used to go round and round of this hall till I spoke to her about it the other day. If one goes round like that, everybody who comes here thinks apparently the proper thing here is to go round this hall and start going round. Thus all people go round. After all, the proper pradakshina is going round the self, or more accurately, to realize that we are the self and that within us all the countless spheres resolve going round and round, as described in the following stanza of Rigveda Gita, chapter 39, verse 3. பூரண ஆனந்தான்மா அகமென்றெண்ணல் புகழ்புஷ்பாஞ்சலியாகும் அனந்த கோடி காரியமாம் பிரம்மாண்டம் என்னிடத்தே கல்பிதமாய் சுழலுமெனும் தியானம்தானே நேரதுவாய் வலம்பரலாம் என்றும் என்னை நிகிலருமே வந்திப்பார் நான் எப்போதும் ஆரையுமே வந்திக்கேன் என்னும் தியானம் ஆன்மமகாலிங்கத்தின் வணங்கலாமே. ரெஃப்ளெக்டிங் ஐ ஆம் தி ஆல் பிளிஸ்ஃபுல் செல்ஃப் இஸ் வர்ஷிப் ஆஸ் வித் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ். True circumambulation is the thought in me, the million universe role. He who knows all beings bow to him, and he to none, he bows before the Mahalinga self. Some go on doing a number of namaskarams, example that Janaki, she goes on striking her head down countless times along with namaskarams. She goes round a number of times. At each window, she falls down and does a number of namaskarams. However much I tell her, she won't leave off such practices. Somebody here interjected, "It seems she is known to Bhagwan since her childhood." Bhagwan said, "Yes, yes," and continued, "There are others who come and fall before me while I am moving. They lie prostrate for some minutes. I can't stand for them on account of my physical infirmity. So I walk on telling myself, only if we do namaskarams, we will be benefited. After all, true namaskaram is only the giving up of the I sense or killing the ego." I said, "Bhagwan himself advises to go round the hill, for instance. I know Bhagwan is also not against going round the image in a temple. There are people here who have the faith that going round Bhagwan is as good as going round the temple image or the hill. How can we object to that?" Bhagwan said, "I don't say such things should not be done, but the best going round is going round yourself, or the bhava, the attitude expressed in the verse quoted. The other projections are not condemned. The jnani, though he knows that meditation on the self is the best worship, will join in all other kinds of worship for the good of others and as an example to them. In fact, he may observe all the other ways even more correctly and steadfastly than those who follow only those paths and know nothing of jnana. This is referred to verse also occurring in Ribhu Gita, chapter 19, verse 56. தந்தை முதல் மரணத்தில் பந்துவின்றி தளத்தனையின் திரவியமே தந்தழித்து வந்த ஜனம் அழுகின்ற நீதி என்னோன் வழங்குதன பொருட்டன்றி உண்மையன்றே. அந்தவிதம் ஆசிரியன் சீடனுக்கு இங்கு அத்வைதம் புகழுங்கால் துவைதமோதல் மைந்தவிதில் ஐயமில்லை அதனால் தொய்தல் மறந்தென்றும் அத்வைத வடிவே ஆவாய். தி ஜிஸ்ட் இஸ், இஃப் தி குரு ரெஃபர்ஸ் டு துவைதா வென் டீச்சிங் அத்வைதா டு தி டிசைபிள், it is not to be regarded as his real teaching any more than one should regard as real the grief of one who weeps because he is paid to do so. When Bhagwan quoted the first verse above extracted, I went and brought the book for his reference. Bhagwan took it in his hand and opened it. The book opened exactly where the passage is found. Such a thing has happened many other times too. 15th April 1946, extract from Suri Nagamma's Letters from Sri Ramanashram. What is meant by pradakshina? Shankara has said, real pradakshina is the meditation that thousands of universes are revolving around the great Lord, the unmoving center of all forms. The same bhava, that is idea, was expressed in Tamil by the author of Ribhu Gita in greater detail. So saying, Bhagavan got that book, read it and told us the following. O Lord, I went all round the world to do pradakshina to you, but you are in fullness everywhere. How then could I complete a round? I shall worship you as Kutastha Akhila Rupa, that is immovable entire form of the world. That is the only pradakshina to you. Namaskara also means the same thing. The merging of the mind in the self is namaskar and not the mere act of prostrating whenever you get up or sit down or whenever you go that side or come this side. Though there are no pains and pleasures for the jnani for the sake of others, he does everything. He is like those who beat their chests and weep loudly if ordered to for an agreed wage. That's all. He is not affected by it, said Bhagwan. 24th April 1948. The Ashtavakra Gita, like the Ribhu Gita, teaches about the supreme state of realization. That is to say, when Janaka surrendered his body, mind and wealth unreservedly to the Guru, he became absorbed in his own self and went into the state of Samadhi. In other words, by teaching him the Gita, he was told that he was his real state and that he could remain established in that natural state. It is the same as Vasishtha preached to Rama, is it not? I said, yes, that is so. But in the Vasishtham, it is in the shape of stories. Only in this and in the Ribhu Gita, the nature of the self, that is, Brahma Swarupa, has been enunciated in greater detail, said Bhagwan. 25th April 1948. An Andhra gentleman who listened to the story of Ashtavakra yesterday, when Bhagwan related it, approached the Maharshi today morning and said, yesterday while relating the discussions between Ashtavakra and Janaka, you made a reference to Ribhu Gita. What could be the reasons for that Gita coming into existence? Oh, that the initiation Ribhu Maharshi gave Nidaga is itself the Ribhu Gita, said Bhagwan. The story of how Ribhu tested Nidaga is very interesting, is it not? I said. On hearing me, that devotee requested Bhagwan to relate to him the story, which Bhagwan did with a smile. Ribhu, who was the son of Brahma, was a wise sage. Nidaga, who was the son of Pulastya, was his disciple. After receiving teaching about knowledge from Ribhu, Nidaga went to the city of Viranagara, situated on the banks of the Devika river, to live. In a beautiful grove near the river lived Nidaga, who acquainted himself with all the devotional practices. After the passage of 1,000 celestial years, Ribhu was walking along the banks of the Devika river and went to the city of Viranagara to visit Nidaga to see how his disciple was progressing. He did so in disguise. When Ribhu arrived, Nidaga had just performed the Vaishvadeva worship, which is a rite to please the gods that is performed prior to taking food, and was standing at the gate. Nidaga led Ribhu into the house to offer him food. When Ribhu's hands and feet were washed and he was seated, Nidaga respectfully requested him to eat. Ribhu said to Nidaga, "O best among Brahmins, tell me what food do you have in your house? I don't like unpleasant food." Nidaga replied, "There are cakes made of rice meal, barley and lentils. O revered one, eat whatever pleases you most." Ribhu said, "These are not pleasant food. Give me sweet things. Give me rice boiled with sugar, wheat, cakes and milk with curds and molasses." Nidaga called out his wife, Quickly prepare whatever is the best and sweetest in my house so that he is satisfied." Nidaga's wife prepared sweet food and placed it before Ribhu. After Ribhu had eaten, Nidaga also took some food. Then Nidaga said to Ribhu, "You have come here and have eaten. Have you been satisfied? Is that satisfaction eternal? Have you been greatly delighted with this meal? Has your mind obtained contentment? Where do you dwell, sir? From where have you come? And where are you going now?" Ribhu replied, "O Nidaga, a person who feels hungry gains satisfaction after eating food. I had no hunger. So why do you ask me about getting satisfaction?" "O Nidaga, hunger and thirst are said to be the properties of the body. Therefore, they do not belong to me. Why do you question me in vain? Hunger is created when by heat the earthly element is depleted and absorbed. And thirst is produced when the moisture of the body is dried up by internal heat. These are the functions of the body and are not of mine. I am satisfied with whatever removes them. Pleasure and contentment are aspects of the mind. Ask those whose minds are afflicted with them about them. Because you have asked me, I will say that I am always satisfied, since I am the Supreme Spirit, omnipresent and all-pervasive like space. I am the inner self of all beings. How then can I be restricted to these? I neither come nor go, and I am not confined to any particular place. You are not different from me, nor am I different from your own self. Is it then reasonable to ask about from where I have come, where I dwell, and to where I will go? What people see of you is not really you. What people see of others is not really they. What people see of me is not really I. I spoke of the distinction between sweet food and food that is not so, only to hear your opinion about that. Is there really anything sweet or good or not, so far the one who eats? That which is considered sweet and good is no longer considered so when one is completely full, and that which is not sweet and good becomes such when a person considers it as such. What food is equally delightful from the first through the middle and to the last? Just as a clay house is strengthened by plastering it with fresh clay, so too this body, which is earthly, is held together by minute, infinitesimal particles of earthly materials and is maintained by them. Barley, wheat, lentils, oil, milk, curds, sugar, fruit and such are all made of earthly particles. Now you have understood what is sweet and what is not. act in a way so that the knowledge of identity is absorbed by you. Absorbed by you, for this leads to liberation. Having heard this instruction explaining the true purpose of life, Nidaga humbly bowed and said, "Please be pleased with me. You have come here for the sake of my spiritual welfare. Hearing your words, the infatuation of my mind is removed. Tell me the reason you have come." Ribhu said, "O Nidaga, I am Ribhu, your instructor, and I have come to impart wisdom, true knowledge to you. I have come here, and now I shall go as soon as you know the highest truth, the true purpose of life. Know that there is only one, and that there is no difference in the entire universe. All are only the manifestation of absolute being, which is known as Vasudeva, that is, God understood as the Supreme Self dwelling in all beings. Consider this universe to be of the one undivided nature of the Supreme Spirit." Having said this, Ribhu departed. Although Ribhu taught his disciple Nidaga the supreme truth of Brahman, which is one without a second, Nidaga, in spite of his erudition and understanding, did not get sufficient conviction to adopt and follow the path of Jnana, but settled down in his native town to lead a life devoted to the observance of ceremonial religion. But the sage Ribhu loved his disciple as deeply as the latter venerated his master. In spite of his age, Ribhu would himself go to his disciple in the town, just to see how far the latter had outgrown his ritualism. At times, the sage went in disguise, so that he might observe how Nidaga would act when he did not know that he was being observed by his master. After the passage of another 1,000 celestial years, Ribhu again went to the place where Nidaga dwelled. On that occasion, Ribhu, who had put on the disguise of a village rustic, found Nidaga intently watching a royal procession. Unrecognized by the town dweller Nidaga, the village rustic inquired as to what the bustle was all about and was told that the king was going in procession. "Oh, it's the king. He goes in procession. But where is the king?" asked the rustic. "There, on the elephant," said Nidaga. "You say that the king is on the elephant?" "Yes, I see the two," said the rustic. "But which is the king and which is the elephant?" "What?" exclaimed Nidaga. "You see the two, but do not know that the man above is the king and the animal below is the elephant. What is the use of talking to a man like you?" "Pray, be not impatient with an ignorant man like me," begged the rustic. "But you said above and below. What do they mean?" Nidaga could stand it no more. "You see the king and the elephant, the one above and the other below. Yet you want to know what is meant by above and below," burst out Nidaga. "If things seen and words spoken can convey so little to you, action alone can teach you. Bend forward and you will know it all too well." The rustic did as he was told. Nidaga got on his shoulders and said, "Know it now. I am above as the king and you are below as the elephant. Is that clear enough?" "No, not yet," was the rustic's quiet reply. "You say that you are above like the king and I am below like the elephant. The king, the elephant, above and below. So far it is clear. But pray, tell me what you mean by I and you." When Nidaga was thus confronted all of a sudden with the mighty problem of defining the you apart from the I, light dawned on his mind. At once he jumped down and fell at his master's feet, saying, "Who else but my venerable master, Ribhu, who could thus draw my mind from the superficialities of physical existence to the true being of the self? O Benin master, I crave your blessings." Ribhu said, "O Nidaga, I am Ribhu. Pleased with your approach toward me previously, I came here to give you, O high-minded one, spiritual instruction. I have briefly described the divine truth, the essence of which is the non-differentiation of all." Nidaga said, "You are certainly my teacher. My mind has not been made free from dualistic bias by anyone else." Ribhu continued, "I had come here to impart to you the knowledge of Brahman. I have shown you the highest truth, which is verily the essence, that which is one without a second."
Ribhu again explained to him the state of reality and taught how to abide in the self. That teaching is Ribhu Gita. In that Gita, the self and self alone is dealt with at great length. So said Bhagwan.
Talks with Sri Ramana Maharshi, recorded by Munagala Venkatramaya. Talk number 212. Maharshi observed, "Pradakshina, that is the Hindu rite of going round the object of worship, is all is within me. The true significance of the act of going round Arunachala is said to be as effective as circuit round the world. That means that the whole world is condensed into this hill. The circuit round the temple of Arunachala is equally good. And self-circuit, that is, turning round and round, is as good as the last. So all are contained in the self," says the Sri Ribhu Gita. "I remain fixed, whereas innumerable universes becoming concepts within my mind rotate within me. This meditation is the highest circuit, that is Pradakshina." Talk number 310. A visitor asked, "All are said to be Brahman, Maharshi." "Yes, they are. But so long as you think that they are apart, they are to be avoided. If, on the other hand, they are found to be self, there is no need to say all. For all that exists is only Brahman. There is nothing besides Brahman." Devotee, Ribhu Gita speaks of so many objects as unreal, adding to the end that they are all Brahman and thus real. Maharshi, "Yes, when you see them as so many, they are asat, that is unreal. Whereas when you see them as Brahman, they are real, deriving the reality from the substratum Brahman." Ramana Maharshi and the Path of Self-Knowledge, Chapter 9, by R. Rasbol. Sri Bhagavan was not a philosopher, and there was absolutely no development in his teaching. His earliest expositions, self-inquiry and who am I, are no different in doctrinal theory from those he gave verbally in his last years. When, as a lad of 16, he realized his identity with the absolute, with that which is pure being underlying all that is, it was formless, intuitive knowledge of which the doctrinal implications were recognized only later. "I did not yet know that there was an essence or impersonal real underlying everything, and that God and I were both identical with it." Later, at Thiruvannamalai, as listened to the Ribhu Gita and other sacred books, I learned all this and found that they were analyzing and naming that I had, what I had felt intuitively without analysis or name. It was no question of opinions, but of truth recognized. That is to say that He was not convinced by what he read, but simply recognized its conformity with what he already intuitively knew.
The Mountain Path, Ashram Magazine Quarterly, June 1993 issue, an article by Annamalai Swami, appeared in page number 52 and 53.
Bhagavan often said that we should read and study the Ribhu Gita regularly. In the Ribhu Gita, it is said that Bhavana, I am not the body, I am not the mind, I am Brahman, I am everything, is to be repeated again and again until this becomes the natural state. Bhagavan stayed with us every day while we chanted extracts from the Ribhu Gita, which affirmed the reality of the self. It is true that he said that these repetitions are only an aid to self-inquiry, but they are a very powerful aid. By practicing this way, the mind becomes more and more attuned with the reality. When the mind has become purified by this practice, it is easier to take it back to its source and keep it there. When one is able to abide in the self directly, one doesn't need aids like this. But if this is not possible, these practices can definitely help one.
Mountain Path, June 1993 issue, page number 103.
Once Sri Bhagavan presented Sampurnamma with a copy of Ribhu Gita and asked her to study the book. When she wanted to be excused on the ground that she did not understand a word of it, Sri Bhagavan persisted and asked her to read it all the same. "It doesn't matter that you do not understand," he said. "Still it will be of benefit to you." Thus, Sampurnamma's life, which had the full potential of becoming one of sorrow and grief due to early widowhood and childlessness, was transformed into an active and spiritualized way of life.
This is an extract from the book Self-Realization, The Life and Teachings of Bhagavan Sri Ramana Maharshi by B.V. Narasimhaswamy.
I had read no books other than Periyapuranam, my Bible lessons and bits of Thayumanavar or Devaram. My notion of God or Iswara, as I called the infinite but personal deity, was similar to that formed in the Puranas. I had not heard then of Brahman, Samsara, etc. I had no idea then that there was an essence or impersonal real underlying everything, and that myself and Iswara were both identical with it. At Tiruvannamalai, as I listened to Ribhu Gita and other works, I picked up these facts and discovered that these books were analyzing and naming what I had previously felt intuitively without analysis and name. In the language of the books, I should describe my mental and spiritual condition after the awakening as Shuddha Manas and Vijnana, that is, the intuition of the inner mind. Swami used to be very kind to all living beings and they were very free with him. Swamiji often gave us Ribhu Gita to read.